என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா, எல்லாம் வாங்கறதெல்லாம் ஒரே இடத்துல வாங்க வச்சிருக்கேன், எல்லாமே ஒரே தங்கம். எல்லாத்துக்கும் தனித்தனி பெயர் சொன்னீங்கன்னா இப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாம் தங்கம் தான், எல்லாம் தங்கம்னு சொன்னால் தனித்தனி பெயருக்கு மரியாதை இல்ல. வாங்குற காலத்துல தனித்தனி பெயரைத்தான் வாங்குறான், உங்களுக்கு விற்கிற காலத்துல இதுக்கு தனி மேக்கிங் சார்ஜ், அதுக்கு தனி மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறான். அவனுக்கு வாங்குற காலத்துல நீங்க திடீர்னு பிளாட் வாங்கினான்னு நினைக்கிறேன், இதுவரைக்கும் பிரம்மஸ்வரூபத்துடன் சேர்த்து பொருளையும் வச்சிருந்தது, இப்ப பொருள்கள் எல்லாம் பிரம்மமாகத்தான் ஆச்சே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதான் இந்த உபநிதி ஆத்மை வேதம் சர்வம் இத்தேவமாதி வாக்கிய ஜனிதச்ச, இப்படிப்பட்டதான ஒரு வாக்கியத்தினால ஏற்பட்டதான ஒரு அறிவு இருக்கு, அது என்ன பாதக பிரத்தி அனுபவந்தே, அந்த அறிவானது கிரியாகாரக பலபேத உபபர்தேன, இதை அடைந்து இதனால் இந்த பலத்தை நான் அடைவேன் என கூடியதான டிஃபரன்சஸை ஒழிக்காமல் இப்படிப்பட்டதான அறிவு வர, அயல் எல்லாம் பிரம்மம் எனக்கூடியதான அறிவு வர காலத்திலேயே அநேக விதமான வித்தியாசங்களை போக்கடித்துக் கொண்டுத்தான் பொருள் அதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நாசம் பண்ணித்தான் அந்த ஞானம் வரும். ஆகையால் இந்த ஞானம் வர்றதற்கு முன்னால நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை சம்பாதிச்சுக்கணும், இதை பண்ணி வைக்கணும், இப்படின்னு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் எண்ணிக்கை பண்ண ஆரம்பிக்கிறேன். எல்லாம் என்ன ஆச்சு, ஆத்ம ஜானம் வரதுக்கு முன்னால்தான், ஆத்ம ஜானம் வந்த பிறகு நான் எவருக்கு வாரே எமுனாத்தீர் எல்லாத்தையும் அந்த முதலமி தடலம் என்னுடைய பாபத்தை போக்கை தருவர் பாதாளம் அது போரும். இந்த வயசான நிலையில யாரு என்ன பண்ண முடியும், ஒன்றும் கிடையாது. யாரு அந்த நிலை வந்தவனுக்கு இந்த சம்சாரம் இருக்கு, கிழக்க பார்க்கணும், அங்க பார்க்கணும், இங்க பக்கம் உட்காரணும், அது இருக்கணும், வீடு எல்லாம் சுத்தமா இருக்கணும், ஒரு இத்தனையும் வச்சிருந்துருக்கேன், வீடு சுத்தமா இருக்கு, நீங்க சுத்தமா இருக்கடா இந்த மனசு சுத்தமா இருக்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தீங்கு நினைக்காம இருந்திருக்கிறோம். இதெல்லாம் வாட்சண்டே இருக்கிறது வேதனை பண்ண வேண்டாமோ. நம்ம இன்னைக்கு யாரையும் கெடுதல் நினைக்கவில்லை, அப்படியே போகணும். ராத்திரி டைரி இல்லை, என்னமோ அறிஞ்சிருக்கிறேன். புது வருஷம் ஒன்னாந்தது டிவி வச்சுக்கிறதா இல்ல, இன்னைக்கு எனக்கு கோபம் வரல, ஒரு என்ட்ரி யாரும் டைரி இல்லாத இருக்கும். இல்ல சார், ரொம்ப நாள் எனக்கு கோபம் வரல, நான் போட்டுக்கல, என்ன பண்ணிட்டு எல்லாரும் என்ன வச்சுட்டே இருந்தா, நம்ம வச்சு பிரயோஜனம் இல்லையு நான் திருப்பி வகையில அப்படி இல்லையே. ஒரு நாளாவது நம்மள நான் பார்த்துட்டு இருக்கோம். வேதாந்த வயதுக்குறதுனா ஆத்ம விஜயானம் இருக்கும். நாம நம்ம போன வருஷத்தோட இன்ன வரைக்கும் போய் சொல்றதை நிறுத்தினோமா, ஆசைப்படுறதை நிறுத்தினோமா, பணத்துல ஆசையானது நின்னதா, கோபத்தை ஜெயித்தோமா, அப்படி பண்ணினோமையான பகவானுக்கு கிட்ட நிரந்தரம். அது இல்லாமல் நிறைய வாட்சியமையான வெறும் கர்வம் தான் வரும். அதனால இது என்ன வாசிப்புன்னு வாசிக்கப்படாதுன்னு நான் சொல்லவே இல்லை. உபனிஷத் ஞானம் வேண்டியதான், இந்த ஒரு ஞானம் தான் முக்தியை கொடுக்கும். ஆனா இந்த ஞானமானது ஆத்ம குணங்களை வரவழைத்துக் கொண்டே இது பண்ணணும். ஆத்ம குணங்கிறது பேசிக் நெசசிட்டி, அது இல்லாதனால அறிவு இருந்தும் பிரயோஜனம் இல்ல, அது இருந்தால் அறிவே தேவையில்லை. அப்ப ஏன் சார் படிக்க சொல்றோம் அப்படின்னா, இல்ல இல்ல அது இருந்தால் பகவானே வந்து உங்களுக்கு குரு ரூபமா அவரே வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அறிவு இல்லையே நீங்க கவலைப்படாதீங்களா, அறிவு நிச்சயமாக உங்களுக்கு வரும்படி அனுப்பணும். அதான் பகவானுடைய கிருபை. எப்ப நாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம், நம்மள அடுத்த அவரே தேவஸ்ரீ குரு ரூபமேத்திய பகவான் சாட்சாத்தாவின் வரே ஸ்வயம். எங்கிருந்து வந்திருக்காரு குரு ஆச்சாரியன், இங்கிருந்து அந்த பகவானே ஆச்சாரிய ரூபமாக வந்திருக்க. ஸ்ரீ குரு ரூபமேத்திய பகவான் சாட்சாத்தாவின் வரே ஸ்வயம் தாரகத்தை தான், இனிமேல் இந்த சம்சாரத்தில் இருக்காது நீ அப்படின்னு அவரே தூக்கி போட்டுறாரா தாரகத்தை தான். ஏன்னா நீங்க இதை புடிச்சுட்டு இருக்கேன், எத்தனை நாளும் எனக்கு இது வேணும் எடுக்கிறல, இனிமேல இங்க வேண்டாம், உனக்கு அத்வைதாத்ம ஞானம் தான் ரைட் அப்படின்னு தாரகத்தை தான் தாரது கர்ணவர். இத சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் சின்ன புத்தகம் பாருங்க, புத்தகத்துக்கு இவ்வளவு பெரிய பேர் இருக்காங்க. சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அந்த புத்தகத்துல இந்த மனுஷனுக்கு ஆத்ம குணங்கள் வேணும்னு சொல்லுங்க. அது விசேஷமா ஆச்சாரியல் பிரதம் பண்ணிருக்காரு. அத்தான ஆத்ம குணங்களும் அவர் எங்கே சொல்லிருக்காரு, இல்ல காந்தத்தை அப்படிப்பட்ட அழகான உபநிஷம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல ரசிச்சு பார்க்கணும். இந்த உபநிஷத்துல இந்த மேல்பாகத்தை அடுத்த சனி ஞாயர் ரெண்டு நாளும் நான் மதராசில இல்லாத காரணத்தினா ஹைதராபாத்துக்கு போகணும், அதனால இங்க மதராசில இல்ல, அதனால அடுத்த சனி ஞாயர் கிளாஸ் கிடையாது. அதுக்கு அடுத்த சனிக்கிழமை 18ஆம் தேதி போட்டு மேல்
அகட்டம். ஏதாம் பூதானாம் பிருதிவீரதா பிருதிவ்யா ஆபோரதா அபாம் போடதயோரதா போடதீனாம் புருடோரதா புருடச்ச வாங்கிரதா
உபநிஷத்துங்கிற மந்திர பிராமண விதமாக பிரிந்திருக்கிற வேதங்கள். பிராமண பாகத்துக்கு பிறகு வந்ததான ஆரண்யகங்கிற பாகத்துல இருக்கக்கூடியதான ஒரு அம்சம். இதுல உபநிஷத்துங்கிற பதத்துக்கு அறிவு, எப்படிப்பட்டதான அறிவு, ஒரு மனிதனுக்கு சாம்சாரிகமான துக்கங்கள் ஆத்தியந்திகமாக போவதற்கு ஏற்பட்டதான அறிவு. சாம்சாரிகமான துக்கம்னா என்னது கேட்டேன்னா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்லும். இப்பொழுதுமா பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனும் காலமே எழுந்து ராத்திரி பரியந்தம் ஏதோ விதமாக துக்கத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்காரு. அது இன்னதுன்னு தெரியாத துக்கம் எல்லா விதமாக வந்துருக்கு. அந்த துக்கங்கள்லாம் போறதுக்கு அவனால என்னென்னமோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்க்கிறான். சிலது அதை தாண்ட முடியறது, சில துக்கங்களை தாண்ட முடியல. எல்லா துக்கத்தையும் தாண்டனா எப்போதும் நிறுத்த செய்யணும்னு ஒரு துக்கத்திலேயே இதற்கானோம்னு பார்த்த போது இந்த சரீரத்தில் வரக்கூடியதான துக்கம் இருக்கிறதுல அதை தாண்ட முடியல. வயசாக ஜரையானது வரது, பிழத்தனம் இன்னொருத்தர ஆசிரியிருக்கமே இன்னொருத்தரை தர வேண்டிருக்கேங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதா, அதுதான் அவளை ரொம்ப ஈடுபடுத்து. பக்திதாக அது ஒண்ணும் இல்லை, என்ன சின்ன வயசுல மட்டும் நீங்க யாரையும் எதிர்பார்க்காம இருக்கீடா? எப்பொழுதும் ஒரு மனுஷன் சொன்னால் தனியாக குடும்பத்தில் இருக்க நாட்டுக்காரி எதிர்பார்க்காமல் இதனால இருக்க முடியாது. புருஷன் இல்லாம இதனால இருக்க முடியாது. குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு கரெக்டா அந்த டயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தாலும் உங்களால சும்மா இருக்க முடியாது. அப்ப என்ன எப்பொழுதுமே ஏதோ விமானம் இருந்தால் இருக்கத்தான் இருக்க. இருந்தாலும் நம்ம இன்னத்த வேலை எப்பொழுதுமே ஆசிரிச்சுட்டு இருக்குமோங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுல அத 20 வருஷத்துக்கு பின்னால வரக்கூடியதான கயத்தனை இன்னைக்கே வர வச்சிடறோம். அதற்கு பிறகு என்னைக்காவது ஒரு நாள் மரணம் வந்துருமோன்னு ஒரு பயம் வரணுங்கிட்டு வரும். ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு வரல அவ்வளவுதான் விஷயம். இந்நேரத்துக்கு வர போறேன்னு சொல்லிட்டு வந்தா நம்ம எல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆகிருப்போம். நான் சொல்றப்போ நிச்சயமா ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டேன். அது எப்படி சொல்ல போறேன்? உனக்கெல்லாம் தெரியாத பரீட்சை இன்னைக்கு ஸ்கூல்ல ஜாயின் பண்ண இன்னைக்கு ப்ரிப்பேர்டா தான் இருப்போம். இன்னைக்குதான் நமக்கு எக்ஸாமினேஷன், ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல்ல வருது. ஜூன்ல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தானே. மார்ச் 25 தேதிக்கு நாள் தானே புத்தகத்தை தட்டி எடுக்கிறான் பையன். மார்க் பண்ணிடுறோம், அது வேற விவகாரம். அதே விஷயமாக முன்னால தெரிவதே அதற்கு சாதனம், ஜெயிக்கிறதுக்கு சாதனம்னு சொல்றதும் இல்லை. ஏதாவதா ஏதோ ஒரு விதமாக மனிதனுக்கு கவலை இருக்கத்தான் இருக்கு. இந்த கவலைகள்லாம் ஆத்தியந்திகமாக அவனுக்கு போகணும்னு ஏதோ ஒரு அறிவு சாதனம் வேணும். அந்த சாதனம் எந்த கிரந்தத்திலிருந்து வரதோ அந்த கிரந்தத்துக்கு உபனிஷத்து. ஆகையால் உபனிஷத்துன்னு சொன்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது அறிவுன்னு அர்த்தம். எந்த விதமானது மனிதனுக்கு ஆத்தியந்திகமாக எல்லா விதமான துன்பங்களையும் இன்னல்களையும் நீக்குமோ அந்த அறிவுக்கு உபனிஷத்துன்னு வேணும். எப்பவோ வரப்போறது சார், அது வரைக்கும் என்ன பண்றதுன்னு. இது கேட்டதுக்கு ஒரு டெம்பரரி பெனிஃபிட் ஒண்ணு இருக்கிற முடியும். அது என்னன்னா, இந்த உபனிஷத்துல ஏற்படக்கூடியதான் அநேக உபாசனைகள், அந்த உபாசனைகளை நம்ம படிச்சோமையானால், ஏன் படிச்சோமையானா உபாசனை பண்றதுன்னு ஜென்மா முழுக்க அப்படியே தப்பு பண்ணிட்டே இருக்கணுமோ, ஒரு நாளும் விடப்படாதோ, இல்ல நியமங்கள்லாம் எடுத்துட்டு சும்மா இருக்கிறது விட்டு விடுறது ரொம்ப கஷ்டம். சில பேர் இது இருக்காங்க, இந்த விரதம் இதெல்லாம் எடுத்துட்டு பாதி விரதம் பண்ணி விட்டு விட்டு விட்டோம்னா அது ரொம்ப துக்கமா, பெட்டர் எடுத்துக்கவே வேண்டாம். இப்படி எல்லாம் ஒப்பெல்லாம் வரும். என்ன லோகத்துல மனுஷர்களுக்கு சந்தேகம்னு இருக்க, இந்த சந்தேகங்கிற பிசாட்சி ரொம்ப வேலை செய்யும். பாதி ஆரம்பிச்சுட்டு விட்டா என்ன பண்றது? அதனாலதான் சந்தேகம் ஆரம்பிக்கல. 85 வயசு தாத்தா விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆரம்பிச்சு அப்புறம் பாதியில விட்டு விட்டோம்னா உரையில என்ன ஆச்சு? என்ட்ரியே போடல பரவ. இன்னைக்கு பண்ணி வாசம் வந்ததே இல்லையா இருக்குமோ இல்லையா அப்படின்னு இல்ல. இந்த உபநிஷத்துல இருக்கிற உபாசனைகளை நான் வெறுமன காதால கேட்டா அதுக்கு உத்தமமான பிரயோஜனம் உண்டு. என்ன பிரயோஜனம்? மரணானந்தரம் எங்கேயும் எங்கேயும் சுத்தாமல் பிரம்மலோகத்துக்கு போற. இந்த உபாசனைகளுடைய பலம் என்ன? பிரம்மலோகம். அதனால எங்கெங்கே ஒவ்வொரு மனிதனும் மரணானந்தரம் என்ன ஆறு லைஃப் ஆஃப்டர் டெத் கிளியரா சொன்ன உபனிஷத்து சொல்றது. உபாசனை பண்றவாள்னா இங்க இருந்து 14 படிகட்டு தாண்டி, அது என்ன 14 கணக்குங்கிறத அப்படி சொல்லிருக்கு. 14வது படிகட்டுல பிரம்மலோகத்துக்கு போற. அங்க என்ன பண்ற? இந்த உபாசனையை பண்றதுலயே இந்த விதமான உபாசனைகள் சிலதை பண்ணிண்டா அவன் அங்கே பிரம்மலோகத்திலேயே ரொம்ப நாள் இருந்து மகாகல்பம் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் திரும்பி வர. இது சில வேதாந்தமும் கேட்டேன்னு வச்சுங்களேன். அத என்ன பண்றதுங்கிறது? இங்கேயே முத்தி வந்தா பரவாயில்ல. அப்படி இல்லாத போனால் பிரம்மலோகத்துல பெரிய ஆச்சாரியெல்லாம் இருக்கா? தனக்கா தனந்தன தனக்குமார தனக்கு தேட்டாவில் அவர் அவள் எப்படி அவள் சொல்றப்பதான் நமக்கு புரிஞ்சு போயிடும். அவளை கிளியரா இருக்கும். அது எப்படி என்ன? உபநிஷத்துல கிளாரிட்டி இல்லை, அங்க இருக்கக்கூடியதான சந்தர்ப்பம் கிளியரா இருக்கு. இங்க ஆத்மா அனாத்மா எப்படி அசைகிற ஜனத்துல நம்ம முகம் அங்க கிளியரா தெரியாதா? அது மாதிரி தெரியும். சில பேர் பஸ்லயே படிப்போம், அது ரொம்ப அச்சரியமா ஆனந்தமா உட்காந்து அசையாத டேபிள்ல உட்கார்ந்தாலே சூத்திர பாட்டியம் படிக்கணும்னா கண்ணு ஒரு மாதிரி இருக்கும். உள்ள கரண்ட் இருந்தாலே நமக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கு. சில பேர் அசந்தே இருக்கிற பஸ்ல வேகமா போற ட்ரெயின்ல எல்லாம் படிக்கிறாங்க. அது எப்படித்தான் படிக்கிறாளோ? அதுவும் எப்படின்னா இந்த சின்ன பிரிண்ட் அந்த கதையை என்ன நாவலை எப்படி படிக்கிறா தெரியும். அப்படி சில பாகங்கள் அதே விஷயமாக இந்த உபாசனையை பண்ணினாலும் என்ன பண்ற அந்த லோகத்துக்கு போனா கிளியரா தெரியுது. ஆத்மா அனாத்மா கிளியரா தெரியும். எப்படி நிழல் என்ன வெயில் என்ன கிளியரா அந்த டிமார்க்கெட்டிங் லைன் என்ன தெரியறதோ அதே விதமாக ஆத்மா வேற அனாத்மா வேற கிளியரா தெரியறதுங்க. அதை எடுத்து சொன்ன மாத்திரத்தினால புரியறது. அதனால அங்க போறவா கிரமமுக்தியாக அதை அடையறோம். இந்த உபாசனை படித்தவா கிரம லோகத்துக்கு போற அப்படின்னு சொல்லு. என்ன புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே செய்யலாம். பிறக்கிறது இறக்கிறது பிறக்கிறது இறக்கிறது வேண்டாம் சார். இது அப்படின்றதான் நமக்கு தெரியுது. அக்னி இங்கெல்லாம் அடிச்சும் போகாதீங்க, திருப்பி திருப்பி வர்றது ரொம்ப டயர்டா இருக்கு.
இன்ஸ்பெக்ஷன் எடுக்கக்கூடியதான உத்தியோகத்தில் எடுத்திருந்தோம்னு சொல்றேன். வெறும் டூரிங் தான். இப்பதான் நேற்று தான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நாளைக்கு மறுபடியும் போடணும், போக மாட்டேன்னா தர முடியும். உனக்கு எல்லா வசதியும் நான் பண்ணி தரேன்னு இது வசதி எல்லாம் பண்ணி தரையா, ஆத்துக்காரி குழந்தைகள் எல்லாம் இருக்கா, அதான் அது வேணும் இது வேணும் கேட்கறா எப்படின்னு உனக்குதான் காசு கொடுக்குறேங்கிற ஆபீஸ் என்ன பண்றது. அதே மாதிரிதான் மறுபடியும் அந்த லோக்கத்துக்கு போ, இந்த லோக்கத்துக்கு போனா நமக்கு கவரையா இருக்கு. அதனால அவன் சொல்றான், இந்த போயிட்டு போயிட்டு வர லோகம் வேண்டாம், அங்கே இருக்கிற லோகமா கொடுங்க. சரி, உபாதனம். அந்த உபாதனைகள்லாம் சொல்றது இந்த நம்மளுடைய உபதேசத்து என்னார்தான் என்ன ஆத்தியந்தமாக மறுபிறவி இல்லாததான ஒரு அறிவை கொடுக்கக்கூடியதான அறிவுக்கு உபநிடத்துங்கிறது, அல்லது சுத்தி சுத்தி வரக்கூடியதாக இல்லாமல் ஓரிடத்துல சாஸ்வதமாக இருக்கக்கூடியதான பிரம்மலோகத்தை கொடுக்கக்கூடியதான அறிவு, ரெண்டாவது அறிவு அதையும் கொடுக்கக்கூடியது இந்த உபனிஷத்து. இன்னொன்னு என்ன சார், என்ன நீங்க சொல்ற பலம் எல்லாம் அவ்வளவு டென்டிங்கா இல்ல, என்னன்னா ஆஸ்டர் இடத்துல நீங்க சௌக்கியமா இருப்பீங்க, அதை பத்தி யாரு சொன்னாங்க? இப்ப இருக்கிற விஷயம் சொல்லும் போது நாங்கெல்லாம் இப்ப சௌக்கியமா இருக்க வேண்டாமா? நானும் அனுதனம் பிரம்மலோகத்துக்கு பொருள் போறேன், அது வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், வந்தது வாங்கிக்கிறேன். அப்ப என்னங்கிறீங்களா, இப்ப என்ன வாட்டம்போது கூட அதுக்கு வழி சொல்லுங்க. அதையும் சொல்றது மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் அவனுக்கு கவலை இல்லாமல் இருக்கும். அது ரொம்ப இப்ப நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், யாரு வாழல? எல்லாரும் சாப்பிடறா, எல்லாருக்கும் ஆகாரம் இருக்கு, எல்லாருக்கும் ஏதோ துணிமணிகள்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணு சில பேருக்கு என்னன்னா, எதிர்ப்புராட்டக்காரர் உங்களை கண்டா வயதற்கு கொட்டிக்கிறார் என்ன, ஒண்ணுமே இல்ல அவருக்கு என்ன சார், எல்லாமே ஆனந்தமா வருதுங்கிறார். என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. அது சில பேருக்கு அப்படி, சில பேருக்கு சாதாரணமா இருக்கும். அப்புறம் இந்த வாழ்க்கையிலேயே இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு பத்தல, இந்த பின்பிரிப்ஸ் சொல்றா பத்தல, அது இல்லாமல் நம்ம எப்படி வாழறதுன்னு சொல்றது இந்த உபனிஷத். ஆகையெல்லாம் இந்த கிரந்தத்துக்கு உபனிஷத்து. ஒரு மனிதன் வாழ்க்கையில சிம்பிளாக வித் ஹை ஐடியல் சந்தோஷமாக நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வது எப்படின்னு சொல்லக்கூடியதான அறிவு அது சொன்னதுனால்தான் நம்ம மதத்துக்கு கேட்கும். நம்ம மதம் என்ன சொல்றது, லைஃப் ஹியர் லைஃப் ஆஃப்டர் டெத், ரெண்டையும் சொல்றது. உபனிஷத்தை வாசிக்கிறது ஏதோ பிரம்மத்தை போய் அடையிறது, பகவானை பார்க்கறதுங்கிறது மட்டும் இல்ல, அது மட்டும் பிரயோஜனம் இருக்குமே ஆனால் அது எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணும். நிஜமாக நீங்க வாழணும்னா எப்படி சந்தோஷமாக வாழறது அதை சொல்லக்கூடியதான உபனிஷத்து. அதனால உபனிஷத்து யாருக்கு நமக்கு அவசியம், எல்லோருக்கும் வேண்டியது இந்த உபனிஷத்து. எல்லோரும் அவ வாழ்க்கையில மீது எது படிச்சிருந்தாலும் உபனிஷத்தை வாசிக்கலைன்னா அவளுடைய வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா அவ எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கலாம், பணத்தை சம்பாதிக்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கான், பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம், பணத்தை எப்படி செலவு பண்ணா பணமானது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சாஸ்வதமான குணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை அறியறதுங்கிறது உபநிடத்தை வாசித்தான் வரும். நான் சார் எக்கனாமிக்ஸ் சொல்றேன் இல்ல, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு மட்டுமில்ல, அதனால நாம் சுகத்தை எப்படி பெறுவோம் அதுதான் சாதிக்கிறோம். அந்த சுகம்ங்கிறது நம்மகிட்ட இருக்கா, எங்க இருக்கு, எதை பண்ணினா அந்த சுகத்தை நாம் அனுபவிக்கிறார்னு சொல்லக்கூடியதான கிரந்தம் உபநிஷத்து. ஆகையா உபநிஷத்து யார் வாசிக்கணும், எப்ப வாசிக்கணும், எந்த ஏஜ்ல வாசிக்கணும் கேட்டாங்க. வயசாயிடுதுங்கிறது இத்தனை தெரிஞ்சுக்கலாமே, இப்பவும் தெரிஞ்சுப்போம். அதான் என்ன இருக்கக்கூடியதான் நாலு நாளா இருந்தாலும் நாலு நாள் நம்ம சௌக்கியமா இருக்கும். நம்ம வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி இருக்கிற வரையதான் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல், யாராலையும் நாமும் தொந்தரவு அனுபவிக்காமல் அவன் கொடுத்தா என்ன பண்றதுன்னு அதை போக்கக்கூடியதான உடனெடுத்து விஷயம் இங்க சொல்லியிருக்கு. அப்படி நிம்மதியாக நிறைவான வாழ்க்கையை வாழக்கூடியதான கிரந்தம் அந்த உபநிடத்தை. ஒவ்வொரு வேதத்திலையும் இருக்க வேதங்கள் நாலு, ஒவ்வொரு வேதம் நாலுன்னு சொல்றதுக்காக ஒவ்வொரு வேதத்துக்கும் சம்பவிடுறது அநேக சாக்கைகள் உண்டு. அந்த அநேக சங்கீதம் கர்நாடக சங்கீதம் தெரியுமா, ஒண்ணு நன்னா பாடுவான், அவ்வளவுதான். நன்னா பாடுவான்னா என்ன அர்த்தம், எந்த பாட்டை பாடினாலும் பாடுவான். அதான் நன்னா பாடுவான்னா ரிசர்ச் கரகர பிரியாத வேற ஒரு ராகமும் தெரியாதுன்னு அப்படி ஏதாவது வச்சுருக்கலாம். இது வரைக்கும் டாக்டர் தான் வச்சுருக்கேன் நான் வந்து, இந்த ரைட் நாஸ்டலுக்கு தான் நான் டாக்டர், லெஃப்ட் நாஸ்டல் இருந்தா இன்னும் திருட்ட போங்க அப்படி அனுப்புறதெல்லாம் நமக்கு இல்லையே. சங்கீதம் எப்படினா சங்கீதம் தெரியும் தெரியும், மேக்சிமம் சங்கீதம் தெரியும் பாடுமா, ஆரம்பிச்சு சினிமா பாட ஆரம்பிச்சாங்க. எனக்கு வெஸ்டர்ன் சங்கீதம் தெரியும், பில்மி மியூசிக் தான் தெரியும்னு சொல்லலாம். வசுதா சங்கீதம் தெரியுமான்னா எல்லா ராகமும் தெரியுமா எப்படி வச்சுருக்கோமோ அதே விதமாக உபநிஷத்துங்கிற என்ன வேதம்னு சொன்னா, அருவேதம் இது வேதம் தான வேதம் அதர் வேதம், அதுல அநேக ரிசன்ஷன்ஸ் இருக்கு, அநேக சாக்கைகள் இருக்கு, ஒவ்வொரு சாக்கையிலயும் ஒவ்வொரு உபநிஷத்து இருக்கு. அப்படிப்பட்டதான அநேக வேதங்கள்ல சமவேதம்னு ஒரு வேதம், அந்த சாமவேதங்களை சமத்ரவத்மா சாமவேத, இந்த சாமவேதம் ரொம்ப நாளா இருக்கிறதுனால அது என்ன ஆயிரம் மடங்காக தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, ஒவ்வொரு குரு சஷ்டம் பரவாயிருக்கிறேன். அதுல ஒரு பாகத்துல இந்த உபநிஷத்தை சேர்ந்தது சாந்தோக்கிய உபநிஷத்து அப்படின்னு. இதுக்கு முன்னாலேயே சாமவேதீயமான ஒரு உபநிஷத்தை நம்ம பார்த்தோம், கேனேஷு தம்பத விப்ரேஷி தம்மனா கேன பிராணப்பத உப்ரேதியுக்த கேனேஷு தம்பதம் சற்று ஸ்ரோத்ரம் தேவோ யுனத்தி அப்படின்னு அழகான உபநிஷத்து. கேனோபனிஷத்து அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கக்கூடியதான ஒரு உபநிஷத்து, அதை நம்ம பார்த்தோம் கேனோபனிஷத்து. அடுத்ததாக அந்த அம்பாளை சொல்லக்கூடியதான் இன்னொரு உபநிஷத்து. இந்த தகராக அகரும் இணை இங்க தான் சொல்றோம். நம்ம சாமவேதத்துக்கும் அம்பாளுக்கு தானே அனப்பிரியா அதே மாதிரி அதுமா தெரியல இதுலையும் வருது. அப்படிப்பட்டதான அழகான உபநிஷத்தை எட்டு அத்தியாயத்தோட கூடிய இந்த உபநிஷத்துல எயிட் சாப்டர் என்ன இன்னையில இருந்தா சாந்தோ தினத்தை ஆரம்பிக்கும் பேப்பர்ல முன்னாடி மறந்துடணும் இன்னையில இருந்து ஆரம்பம் அது சாந்தோ உபநிஷத்துல எட்டு அத்தியாயம் இருக்கு. எட்டு அத்தியாயத்துல முதல் அஞ்சு அத்தியாயம் முதல் நாலு அத்தியாயங்கள் அபியுதயமாக நம்ம எப்படி வாழணும் நமக்கு எப்படி வேண்டியதான பொருள்களை வரவழைக்கணுங்கிற சாதனங்கள் நிறைய சொல்லி. அஞ்சாவது அத்தியாயத்துல மனுஷனுடைய லைஃப் லைஃப் இன் டோட்டாலிட்டி அதுதான் லைஃப்னு சொல்றதுன்னா குழந்தை பருவத்தை நமக்கு ஒன்றும் தெரியாது சார் இருக்கிறோம், வயசான பிறகு நமக்கு எல்லாம் மறந்து போச்சுங்கிறோம். இந்த எவ்வளவுதான் இருக்கான் பார்த்தல அப்ப நமக்கு நம்மளை பத்தி கவலை இல்லை எப்படி போயிட்டு புருஷனா இருக்கிறவன் ஸ்திரீயை பத்தி கவலைப்படுறான், ஸ்திரீயா இருக்கிறவா புருஷனை பத்தி கவலைப்படுறான். பரபிரம்மணி கோபிநா சக்தா பலத்தாவத் கிரீடா சக்தா சின்ன குழந்தையா இருக்கிற பரியந்தம் ஆச்சாரிய டிவி இல்லாத நாள்ல அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன இப்ப நான் பாக்குறேன் கிரிக்கெட் மேட்ச் வயசான வாழா விளையாடுற கிரிக்கெட் மேட்ச் எல்லாரும் ரிட்டையர் ஆனப்பறதான் அவளுக்கு வேற வேலை இல்ல போல அவ விளையாடுறா. நம்ம மாதிரி எப்படினா வேற வேலை இல்லாத ரிட்டையர் ஆனாலும் அதை மாதிரில இருக்க என்ன தாத்தா என்ன பார்த்துங்க நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லல. ஆனா ஆச்சாரியாருடைய ஸ்லோகத்தை அங்க ஒட்டி டிவிக்கு முன்னால ஒட்டி வைக்கணும். பாலத்தாக கிரீடா சக்தா தருணத்தாக தருணி சக்தா யவனத்துல விஷய விராசிகளையே போயிடுறது விருத்தாவது சிந்தா சக்தா என்ன சிந்தை ஐயனு கல்யாணம் ஆகணும் பேரனு கல்யாணம் ஆகணும் பேரன் குழந்தைங்க எல்கேஜி சீட்டு வரணும் எல்கேஜி இருந்து சீட்டு எது வரைக்கும் அவங்க கடைகளை உத்தியோகம் வர வரையத்தான் ஜெனரல் கவலை இல்லாம அந்தந்த துணைக்கு பொண்ணு பிறக்கிறப்பல இவன் சொன்ன இந்த பொண்ணு சொன்ன வயசு கேட்கிற மாப்பிள்ளையா வரணும் எந்த மாப்பிள்ள வந்தாலும் சொன்ன வயசு கேட்கிறா போல ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி அப்படித்தானே பண்ணிட்டு இருக்க சொன்ன கேட்கிறாளோ இந்த கவலைப்படுறது மட்டும் விடாது. அப்ப என்ன சொன்னார் இந்த கவலைங்கிறது ரெகுலரா அது வந்துட்டே இருக்கு ஒரு தத்தா வச்சிருந்தா தத்தா ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்ல தெரிஞ்சதுன்னு இல்ல தெரியாது ஒண்ணு சொல்லணும்ப்பா என்ன பரே பிரம்மணி கோபின தத்தா அந்த தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ங்கிறது பாருங்க நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் அதை சொல்றதுக்காகத்தான் உபனிஷத்து. நாமெல்லாம் எதை தெரிஞ்சுக்கிறோமோ ஆனா எதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே விருப்பப்படலையோ உலகத்துல பேப்பர்ல பாருங்க இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் 24 பக்கம் விட்டவுட் சப்ளிமெண்ட் ஹிந்து இல்லாமல் ஏதாவது அர்த்தம் பத்தியோ என்ன பத்தியோ இருக்கோ எனக்கு வேண்டிய பொருள் தான் இருக்கு. நமக்கு வீடு வேணுமா சொந்தமா வேணுமா ரெண்டலா வேணுமா அறியோ ரெஸ்டாண்ட போடுறது லொக்கேஷன் ஆர் ட்ரை அபியுதயமாக இவன் தோற்றமா இருக்கணும் இவருடைய லைட்டிங் டோட்டாலிட்டி சொல்லணுங்கிறது அஞ்சாவது அத்தியாயத்துல எல்லா மார்க்கங்களும் தட்சிணாயன மார்க்கம் உத்தராயண மார்க்கம் இவைகள்லாம் சொல்லி கடைசியில இதனால குறவையே வேண்டாம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவனுக்கு அவனுக்கு உத்தமமான சத்வித்யா அது ஆறாவது அத்தியாயத்துல சொல்லி இதை அறிவிப்புக்க வேண்டிய சாதனங்கள்லாம் எப்படி அப்படின்னு கதையை சொன்னத்தான் அதை சொல்றதுக்காக ஏழாம் அத்தியாயத்துல நாரத சனத்குமார சம்பாத ரூபமாக என்ன நீங்க கஷ்டப்படுவேன்னு சொன்னா அவளை கஷ்டம் யாரும் வரவே மாட்டான் இன்ன தெரியாதோ கஷ்டப்பட்டோம் சார் அப்படின்னு சொன்ன ரைட்டம் அப்படிங்கிறவா இல்லையா. அதே நாரதம் இவ்வளவும் படிச்சு மகா கஷ்டப்பட்டு சனத்குமாரத்தை கேட்டு கேட்க நீ வாசதெல்லாம் வேஸ்ட்னு அவர் வைய இவர் கவலைப்பட சரி அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து விட்டதுல அதுதான் நான் சுலபமா கொடுக்குறேன் உபரிசத்து அப்படிப்பட்டதான் உபரிசத்து எட்ட ஏழாவது அத்தியாயத்துல சொல்லி இன்னும் புரியலைங்கிறா கவலையே பட வேண்டாம் அவங்களுக்கு புரிய வைக்க உபரிஷத்து எப்படி புரியலன்னா தகர உபாசகன் ஒண்ணு இருக்க அம்பாவை தியானம் பண்ணுங்க இதயத்துக்குள்ள இங்க இருக்கிறதாக நினைங்க அப்படின்னு அந்த உபாசனையை சொல்லி யார் தெரிஞ்சிருந்தாரா அவருக்கு எப்படி உள்ளங்கையில நெல்லிக்கணி இருக்க அவ்வளவு வேதம் தானா புரியுது. புரியறது மட்டும் இல்ல சார், புரிஞ்சா அகம் பிரம்மாஸ்மி. இப்பொழுதே அந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து தனித்து அந்த ஆத்மத்திலேயே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அழகான தத்துவத்தோட முடிக்கிறது சாந்தோக்கிய பண்றது. இன்னைக்கு ஆரம்பம் தான் பண்றாரு, முடிவு பண்ணல. முழுக்க என்ன இருக்குன்னு இந்த உபநிஷத்து அடித்தான விஷயங்கிறது. இது மேலோட தான் பயின்றிருக்கோம். உள்ள இருக்கக்கூடியதான ரத்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். எல்லா உபநிஷத்தோட இந்த சாந்தோக்கிய பண்றது விசேஷம் என்னன்னா, ஆனா அப்புறம் பார்த்து விரோதம் இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்காரு நம்ம வாழ்க்கையில. இதை வாசிக்காம எங்கேயோ போயிட்டோம். மனுஷனுக்கு தெரியாது வேற எந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடீஸ்லயும் வராத விஷயங்கள் தான் நம்மளை பத்தி நமக்கு சொல்லி அத்தனையும் சொல்லி இவன் சௌக்கியமாக வாழறதுக்கான உபாயம் சொன்னதான உபநிஷத்தை இந்த சாப்பிட்டு இருக்கேன். இதே மாதிரி அடுத்ததாக உபநிஷத்திற்கு விரகதாரண்யக்கு உபநிஷத்து அது என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்த இடத்தெல்லாம் சித்தாந்தம் என்னதுன்னு காட்டி கொடுக்கக்கூடியதான உபநிஷத்து எல்லாம் விசாரம் பண்ணி இதுதான் பைனால் அப்படின்னு எடுத்து ஸ்டாம்ப் போடக்கூடியது அடுத்த உபநிடத்து கிரகதாரண்யம். நமக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து காட்டக்கூடியதான உபநிடத்தை சாந்தோக்கிய உபநிடம். அப்படிப்பட்ட சாந்தோக்கிய உபநிடத்துல இதுவரைக்கும் கர்மகாண்டத்தில் வேதமானது என்ன சொல்லியிருக்கேன், ஒரு மனிதனுக்கு பிறக்கிறதுல இருந்து ஆரம்பித்து பறவைக்கு முன்னாலே ஆரம்பித்து நம்ம எல்லாம் பாருங்க வெளியூர்ல எல்லாம் பிறந்ததுலதான் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றோம், மைனர் அக்கௌண்ட் காசு போடுறோம். எந்த வேதத்துல அப்படி இல்ல சாமி, பிறக்கிறதுக்கு முன்னாலே அவன் சௌக்கியமா இருக்கணும் நினைக்க. அப்ப விவாகம் பண்ற காலத்திலேயே கர்ப்பம் தேகித்து நீவாதி கர்ப்பம் தேகி தரஸ்தி அப்படின்னு கர்ப்பாதானத்துல இருந்து ஆரம்பிச்சு நல்ல குழந்தையாக பிறக்கணும். நம்ம மண்டத்துல தான் இது இருக்கு. ஏதோ ஒரு குழந்தையாக பிறக்கிறது இல்ல, அறிவாக அறிவாளியான ஒரு குழந்தை, இந்த தேசத்துக்கு உபயோகப்படக்கூடியதான ஒரு பிரதை. இங்க அந்த வேதத்தினுடைய ஐடியாஸ் பார்த்தா நமக்கு தெரியும், நமக்கு படிக்கிறதுல நமக்கு லாப்டி ஐடியாஸ் வருதில்ல. என்ன சொல்றது, எந்த குழந்தை இந்த ஊர்ல பறக்கிறானோ அவன் மகனா தனக்கும் உபயோகப்படும் இந்த நாட்டுக்கும் உபயோகப்படும். நம்ம நாட்டுல யாராவது ராஜ்யார் வர ஏதோ ஒரு சின்ன ஒரு பங்கன் ஆரம்பிக்கிறான், ராஜ்யார் எழுந்து நிக்கிறார் முதல்ல என்ன மந்திர திருவந்தே ராஜா வருடோ திருவந்தேவோ பிரஹஸ்பதி திருவந்தைந்திர சாக்ருத்த ராஷ்டிரம் பாரகதாம் திருவம் அப்படின்னு சொல்லிட்டு பணி அடிக்கிறார். சரி எல்லாரும் இது வரைக்கும் எங்கெங்கயோ வெளியிருக்கான்னு இதை பேசிட்டே இருக்கிறோம். அவரை பார்க்க ஆரம்பிச்சேன், ரொம்ப பேர் நினைச்சதுக்காக அட்டென்ஷன் டைவர்ட் பண்றதுக்காக இந்த மந்திரம் சொல்றான்னு சொல்லிட்டு கேட்டேன். இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் சார், அவளா பேசிட்டே இருக்கிறாளே என்னை என்ன பாருங்க பங்கன் ஆரம்பிச்சுங்கிறதுக்காக சொல்றாருனர். அதுக்குன்னு இதை காலிங் பெல் பிரஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக இந்த மந்திரம் என்ன சொல்ற, இந்து ராஜா சத்தியமா இருக்கட்டும் இதை பார்த்துக்கலாம், ராஜா வருணா வருணபகவான் சத்தியமா இருக்கட்டா, வருணங்களை சகாயம் பண்ணிட்டோம், இந்துங்களுக்கு சகாயம் பண்ணிட்டோம், ராஷ்டிரம் பாரகதாம் திரவம் அப்பப்ப கவர்மெண்ட் மாறாமல் ரெண்டாவது கொடுத்த கவர்மெண்ட் மாறாமல் சாஸ்வதமாக இருக்கட்டும், எல்லோரும் சரித்திருக்கும் தேசபக்தி இருக்கட்டும், மனுஷன் சௌக்கியமா இருக்கான், ராஜா சௌக்கியமா இருக்கான், ராஷ்டிரத்துல கமோஷன்லாம் வரப்படாது இப்படின்னு ஒவ்வொரு ஆத்திரையும் ஒவ்வொரு பங்கிலையும் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், நினைச்சிட்டு இருக்கோம், பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய ஐடியா நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அப்ப நமக்கு இது சாதாரண பூஜை. அதே விதமாக நம்ம குழந்தையும் பறக்கக்கூடியதான குழந்தை தேசபக்தியோடவும் சௌக்கியமா இருக்கணும், உலகத்துக்கு உபயோகப்படக்கூடியதான இதை ஒன்னா இருக்கணும். நம்ம எல்லாம் மொத்த தெய்வ குடும்பத்தில் எங்கூர் எங்கூர் மட்டுமில்லை உலகம் முழுக்க. எங்க உலகம்னு சொன்னா ஏதோ இந்த எர்த்துன்னு அர்த்தம் சொல்லப்படாது, ஈரேழு பதினாலு புவனங்கள் நடக்குமா பிரார்த்தனை பண்ணும் போன்னு ஐடியா சுவிச் பண்ணுங்கிறத ஒரு ஐடியா செஞ்சிருந்தாரு இந்த இந்த உபநிஷத்துல. அப்படி விசேஷமாக சொல்லி அவன் பறக்கிறதுக்கு முன்னாலேயே சௌக்கியமா இருக்கணும்னு அப்பா கர்ப்பாதாரம். அதுக்கப்புறம் சிவன் தோணும், ஏன்னா அந்த அம்மா அஞ்சு மாசம் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது அந்த குழந்தை நன்னா இருக்கணும், அவளை கண்ணு காது பறக்கக்கூடிய குழந்தை இன்னும் ஆம்பளையா பொம்பளையா ஒண்ணும் தெரியல, ஆனா அதுக்குள்ளேயே கண்ணு காது மூக்கனாக்க சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விவாக காலத்திலேயே ஒரு மந்திரம் ஜரதாசா. வயசான காலத்துல 95 வயசு இந்த மாப்பிளைக்கு ஆக போறது இப்ப இல்ல, 95 வயசுல மாப்பிள இல்ல, இப்ப மாப்பிள்ள 95 வயசுல அவருக்கு கையில தடிக்கம்பு குடிச்சுட்டு நடக்கிற காலத்துல இந்த அம்மா அந்யோன்யமா அவரோட இருக்கணும். இதை விட வேற என்ன பிரார்த்தனை, இந்த காலத்துல என்ன உபனிஷத்துன்னு மட்டுமல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதான மந்திரங்கள்லயே அந்த வேதத்திலேயே பிரார்த்தனை எப்படி இருக்குன்னு பாக்கணும். கவனமா அப்படி என்ன இருக்கணும் இப்படி என்ன இருக்கா மேனேஜர் சார் செய்யும் என்னமோ சொல்லிட்டு இருக்கா பார்த்தா, அது அர்த்தம் புரிஞ்சுக்காம இருக்கிறதா பேசக்கூடியதான ஒரு பாஷை. சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பார்த்துங்க, அத்தனை நாள் அவ ரெண்டு பேரும் சௌக்கியமா இருந்துருக்கோம். ராமாயணம்னு ஒரு கிரந்தம் எல்லோருக்கும் தெரிஞ்ச கிரந்தம் தான், அதுல ஒரு கேரக்டர் யாருங்க நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர் வேற அனுமானத்தை அவர் என்ன காரியத்தை செய்ய அனுமதி நம்ம மாதிரி எந்த காரியம் நினைத்தார் அனுமார் நான் காரியத்தை பண்ணி கொடுத்துருக்கார் அப்படி இருக்கிற அனுமார் ஆனா அந்த வால்மீகி என்ன பண்றாரு தெரியுமா அவருக்கு கல்யாணம் பண்ணாரு எல்லாருக்கும் என்ன பண்ணி வச்சிருக்காரு இதுன்னா அனுமாருக்கு மட்டும் என்ன பிரம்மச்சாரியா நிக்க வச்சுட்டார் அவர் பிரம்மச்சாரியா நிக்க வச்சது மட்டுமல்ல அவர் வந்து ராமன் வந்து அந்த சீதாதேவி காணாத சந்தர்ப்பத்தில் போது அழ ஆரம்பித்தார் நமாம்சம் ராகவோ பும்தே நதா நமக்கு தேவதே இந்த ராமாயணத்தை நீங்க அனுபவிக்கணும்னா அது பாராயணம் பண்ணினாதான் தெரியும் இந்த ராமநாதன் எதையும் சாப்பிடறது இல்லையா அண்ணதா நமக்கு தேவதே உடம்பு மேல ஈயோ இல்ல பொதுவா கொடுத்தா தள்ளி விடுறது இல்லையா அவர் என்ன சொன்னா ஈஸ்வர பாதம் எதையும் தள்ளி விடுறது இல்ல என்ன எதையும் இந்த சீதம்மா காணாம இங்க ரொம்ப நாள் ஆயிடுத்து அப்பப்ப அவருடைய நினைப்பு வருது அப்படின்னு நினைக்கிறேன் கீழே விழுந்துறாரு சார் இத நினைத்த அனுமார் பார்த்தா மனுஷன் குறைக்காவே பிறந்திருக்கான் என்ன இந்த பெண் குறைக்கல இன்னொரு குறைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான் என்ன இந்த மனுஷனுடைய லைஃப் ரொம்ப போயிருப்பு இது வேற அந்த சீதாதேவி காரணம் இப்படி கவலைப்படுறாரு இந்த லட்சணத்துக்கு சக்கரவர்த்தி திருமகன் பேரா வீரோதாத்த நாயகன் பேரா என்ன விவகாரம் ஒண்ணுமே புரியல நமக்கு ஏண்டா அப்புறம் பார்த்தா கல்யாணம் ஆகல அதான் நமக்கு புரியாது இருந்தாலும் ராமன் ஒரு மகன்தான் அப்படிங்கிற அபிப்பிராயம் ராமனை கண்டதான் ஒரு அபிப்பிராயம் கொஞ்சம் பறக்கிறதான் இது என்ன வால்மீகி போதும் தன்னுடைய ஐடியா சொல்லவே மாட்டான் அந்தந்த வாழ்க்கையில ஏற்பட்டதான சந்தேகங்கள்லாம் அவளுக்கே வாழ்க்கையில இன்னொரு இன்சிடென்ட் மேல தெரிஞ்சிடும் ராமாயணத்துல ஒரு செடி எதையும் தான் வந்து உபதேசம் பண்றாங்க ஏன்னா லோகத்துல உபதேசம் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்க மாட்டாலாம் உபதேசம் பண்ண சரி சுவாமி நீங்க அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு அவனுக்கே அதை தாக்கி தூர் வச்சுங்களேன் அப்பதான் கரெக்டா ரியலைஸ் பண்ணுவான் இதுதான் வாழ்க்கை ரகசியங்கிற அபிப்பிராயத்த என்ன பண்ணினா அனுமாரம் அனுப்பிச்சு எல்லாம் கேட்க போனார் தேடினார் எல்லா இடத்தையும் தேடினார் மந்தோதரிய பார்த்தார் சீதார பிரமிச்சார் வானவ சேஷ்டைகள்லாம் பண்ணினார் பிறகு அப்புறம் பார்த்தார் இல்ல இவர் சீதா இல்ல அதுக்கப்புறம் வந்தார் டிப்ரஸ் ஆயிட்டார் துருக்க தேடினா எங்கேயும் இல்லையே அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது அசோக வரத்துக்கு போனார் தேடினார் அம்பாளை பார்த்தார் அம்பாளுக்கு ஆஸ்வாசம் பண்ணினார் அப்புறம் ஒரு காட் நகமான ராமன் பெரியவர் தான் சார் நீங்க அது இவ்வளவு தூரம் என்ன ஐடியா இருந்தது இந்த அம்மா காணவேன்னா ராமனை தவிர வேற யாரா இருந்தா அன்னைக்கே பிராணம் போயிருக்கிறோம் இத்தனை நேரம் இவ்வளவு அழகான ஒரு சீதை இவ்வளவு நல்ல குவாலிட்டி இருக்கிற சீதையே ஆத்மகுணங்கள் புனிதமாக இருக்கக்கூடியதான சாட்சாத் அம்பாளுடைய சுரூபமா இருக்கக்கூடியதான சீதைய பார்க்கலன்னா அந்த மனுஷன் இன்னும் தெரியறதுக்குள்ள பிராணனை வச்சுருக்காரு வேண்டாம் இவன் உயிரோடு இருந்து அழுதுட்டு இருக்காரு அது வேற யாரும் பண்ண முடியாது என்ன அப்படிப்பட்ட சீதை அதிகாரியா இருக்கிறவன் சீதை வந்தவன் காணல என்ன அப்பவே பிராணம் போயிருக்கும் பண்ணல என்ன நகமான ராமன் ரொம்ப நல்ல ரொம்ப பெரியவர் அப்படின்னு ராவனுடைய குணங்களை சீதாதேவிய பார்த்தவர்கள் தெரிஞ்சுட்டாராம் இது எதனாலே அந்த ராம சீதாவுடைய விவாக முகூர்த்தத்துல இந்த பக்கம் வசிஷ்டரும் அந்த பக்கம் செட்டான் பொன்னாட்டு ராஜா செட்டான் கைநாட்டராஜா வசிஷ்டர் ஞாபகம் நிச்சயம் பண்ணி சொல்லிட்டு இப்ப அவர் ரெண்டு பேரும் பிரெண்ட்ஸ் தான் இருந்தாலும் கன்னியாகரணங்கள்னு சொல்லுவாளோ இல்லையா இவன் இங்க இருந்து வரானாக்கா அப்ப வந்து சட்டானந்தர் சொன்னா இருந்தார் நீங்க குருவா இருக்கலாம்னு என்ன நான் நமஸ்காரம் பண்றேன் வேற விஷயம் நான் சொல்ல வேண்டியது நான் தான் சொல்லணும் ஏன்னா நான் இங்க காட்டுக்கு வாத்தியா வேற வந்திருக்கேன் சம்பாவனை கொடுக்குறேங்கிறதுக்காக இல்ல நான் சொல்லணுங்கிறதா நீங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு இதே மாதிரி கன்னியாகரணங்கள்ல அவர் போய் எடுத்துன்னு வந்து சொன்னார் அப்ப அவன் மனசு அந்யோன்யமா இருக்கிறவங்க ஒரு மந்திரம் தங்கச்சம் தம்பதம் அப்படின்னு மந்திரங்கள்லாம் சொல்லி இவாளுடைய மனசு சேர்ந்திருக்கணும் ஆகவே விவேகம் விவாகம்னு சொன்ன எல்லா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்கிறதுக்காக பண்ணக்கூடிய இதுல இவாளுடைய மனசு எப்பொழுதும் சாத்தகமாக ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதான ஒரு அதனாலதான் எத்தனை மைலுக்கு கன்னாட இருந்தாலும் சீதாதேவி ராமா ராமா அப்படின்னு அவளையும் நினைச்சிருக்கேன் அதே போல ராமனும் சீதா சீதாரம் அதே விதமாக நம் வாழ்க்கையில அப்படி விவாகம் பண்ணிட்டு அப்படிக்க பேதாரம் அப்படி இதை பண்ணி இப்ப பையன் பிறந்ததுன்னு ஜாதகம்னா நாம தரலாம் இப்படி அவனுடைய பறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம தேசத்துல சம்ஸ்காரம் பிறந்த நிறைவு சம்ஸ்காரங்கள் பிறகு மனானந்தரம் சம்ஸ்காரங்கள் பிறகு உபநிஷத் அபிப்பிராயத்துல வாழ்க்கை என்ன வெஸ்டர்ன் கான்செப்ட் மாதிரி பிறந்த பிறகு வாழ்க்கை மரணத்தோட வாழ்க்கை முடிஞ்சதுங்கிறது இல்லை ஆகையால் அவனுக்கு ஏற்படக்கூடியதான எல்லா துன்பங்களுக்கும் சாதனங்கள் அவங்க கமௌண்டது ப்ராப்ளம் அதை எடுத்து சொல்லி ஆச்சு எங்க உபநிஷத்துல இல்ல இதுக்கு முன்னால வேலை வாழ்க்கை இனிமேல அவனுக்கு பிறகு இல்லாமல் இருக்கக்கூடியதான விஷயங்களை சொல்லணும் அதை சொல்றதுக்காக ஏற்பட்ட உபநிஷத்து அதனால இருபத்தி மணால சம்பந்த கிரந்தத்துல இப்படி நாம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற அபிப்பிராயம் வரைக்கும் பார்த்து அதற்கு மேல ஏற்பட்டதான கிரியாகாரக பல உபமர்ந்தேன இதனால நம்ம சொல்லக்கூடியதான ஒரு அறிவு இருக்கிறத உபநிஷத்துல ஏற்படக்கூடியதான அறிவு இந்த அறிவானது இனிமேல் நீங்க செய்ய வேண்டிய வேலை பண்ணா ஒண்ணும் இல்லை இனிமேல் ரெண்டு பார்க்க வேண்டியதுதான். இனிமேல நம்ம ஆத்ம தத்துவத்தை நாம் அறிய வேண்டியதுதான். அது எதனால? பிரவண மனன நிதித்தியாசனம். சிரவணம் என்னுடைய உண்மை என்ன? நான் கையா காலா தலையா மூக்கா என எல்லாத்தையும் நான் கண்ணு பார்த்ததுன்னா நான் பார்க்கிறேன், கால் நடந்ததுன்னா நான் நடக்கிறேன், நான் யாரு சார் நான் கேட்டு கிடைக்கும் நான்கிற யாருக்கிற வேற உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எல்லாம் வாசிச்சிருக்கேன், என்ன வாசிச்சிருக்கேன் அது இருக்கட்டும். நீ யாருன்னு கேள்வி கேட்கும் நமனாசிரமம் போலேமாவும் நான்கிறது அவருக்கு ராஜத்துல தெரியுமா நமக்கு தெரியாது அப்படிங்கிற லோகத்துல நான்ங்கிறது யாருக்கு கேட்டு பாருங்க அதுக்கு அது என் தலைங்கிற தலை வலிக்கிறதுன்னு ஒரு மாதிரிங்க கை எழுதுனா என் கை எழுதுறது கிளியரா தெரியுது. நான் இப்பதான் லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணேங்க, நீயா எழுதினேன், உன் கைத்தானே எழுதினது, இன்னும் கையில விரல் தானே எழுதிது, விரல் தானே பேனாவை பிடிச்சது, பேனா நிப்புத்தானே எழுதினது. ஏ வேதாந்த கிளாஸ் போயிட்டு வந்துடல, ஏன் இப்படி பேசுறேன்? பத்து உண்மையை சொன்னா உனக்கு புரிய மாட்டேங்கிறது. ஏன் எல்லாவற்றையும் நான் நான் கேட்கிறேன். இனிமேல நீங்க நானுங்கிறது இப்படி தெரிஞ்சுட்டா பிரயோஜனம் இல்ல. நான்கிற உண்மை என்னன்னு கேட்கணும். அது எப்படி தெரிஞ்சுடா? அது உபநிபத்தை கேட்கணும். கேட்ட பிறகு அதை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் நான் கேட்டதோட நிக்கிறது இல்ல, கேட்டதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிஜமாக இப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பார்த்த பிறகு உண்மை இருந்து நமக்கு தெரியல. ஆனா சில சமயத்தை உண்மையை பார்க்கறதுக்கு, உண்மை அறிந்தாலும் உண்மையை அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ பிரதிபந்தகங்கள் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. மரம் போடுறது இல்ல நமக்கு நன்னா தெரியும், மரம் போற இடத்துல தான் இருக்கு, அதனாலதான் அதுக்கு தாவரம் இருக்கு. தாவரம் அசையாது. சரி, வேகமாக ட்ரெயின்ல போயிட்டே இருக்கான், புதுச சதாப்தி எக்ஸ்பிரஸ் விட்டுருக்கு, கோயம்புத்தூருக்கு போடுறான் ட்ரெயின், வேகமா போறான். சாதாரணமாக 100 ரூபாய் டிக்கெட் அந்த டிக்கெட்ல 400 ரூபாய் டிக்கெட், வேற ஒண்ணும் ஒரு பெரிய அதுவும் லேட்டா போகும். எப்படி போறதோ அதே மாதிரி என்ன லேட்டுங்க, 72 மணி நேரம் லேட்டு ட்ரெயின் டைம் டேபிள் ஏப்பா போடுறேன்னு தெரியல, எதை எடுத்தாலும் காலம். ஆனா ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு வெறுமனு அசையாதான மரம் ஓடுறா போல ஏன் காணப்படுறது? அத்தியாசம் அத்தியாசம் வேற ஏதோ சொல்றது இல்ல, ஓடுற மனசுக்கே அந்த ஓடுற மனசானது இந்த சரீரத்தோட நான் ஆத்மாவோட நான் சம்பந்தப்பட்டு உலகங்கள்லாம் ஓடுறா போல தெரியும். வசுதக பாத்திரங்கள என்ன விவகாரம், ஆத்மாவை நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரலஜ்யம் நிரஞ்சனம் அப்படிப்பட்டதான் அந்த சாந்தமான ஒரு ஆத்மால இந்த ஓடுற மனசை எங்கெங்கயோ ஓடுறது. ஒரு இடத்துல விசுதாசனம் படிக்கிற ஒரு 10 நிமிடம் சும்மா இருக்க மாட்டேங்கிறது. பரவாயில்ல, கடல சென்னோ லட்சிவந்தம் இது எங்கேயா வேற என்னமாவும் பிடிக்கும். உலகத்துல எல்லா மக்களும் எல்லா லட்சணங்களும் அவருக்கு இருக்கு. நம்ம அடுத்த காலத்துல தக்க என்ன ஒன்று அதுக்கானதாவசம் எதற்கு என்ன ஒண்ணுல மண்ணில வாசம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். கடைசியில வாசி வாசி தக்க வாசிட்டே இருந்தாங்க. மண்ணா போறேன் லட்சணம் வாசித்த பிரயோஜனம் ஒண்ணும் தெரியல. ஆனா இந்த லட்சணங்கள்ல எங்க இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லக்கூடியது நம்ம தத்துவம் பரவாயில்ல கணவ கண்ணியா அந்த பரம்பொருளை பார்க்காமல் பெருமனை இதையே சுத்திட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. அப்படிதான் அந்த மனசிற்கு அதை இந்த ஆத்மாவோட சேர்ந்தா போல நினைச்சு உலகம் எல்லாம் அசையும்படி படம். அப்படிப்பட்டதா இருந்த ஆத்மாவை பிரிச்சு நமக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காக இனிமேல சிரவணம் பண்ணுங்க, மனநம் பண்ணுங்க, நிதித்தியாசனம் பண்ணுங்க. அவரவே வழிய அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை சம்பாதிக்கணும், இதை பண்ணணும், இது செலவு பண்ணணும். நாளையிலிருந்து எப்படி 1 லட்சம் போட்டிருக்கேன் பேங்க்ல நான் இல்ல, அது 10,000 மேல இன்ட்ரெஸ்ட், அது பேர டாக்ஸ் போட போறானே, அனாவசியமான வம்பு தான். இதுக்காக எத்தனை பேர் தனித்தனி பிரான்ச்ல போட்டா அப்படி அந்த ரூல் அப்ளை ஆகும். அது ஆனா நாளையிலிருந்து 1 லட்சம் கழிச்சு பிரிச்சு 10 பேங்க்ல போட்டு அதுவும் 10 பேங்க்ல தனித்தனியா போட்டு என்னென்ன விவகாரங்கள் பார்த்துதான் மனசு போறதே தவிர நமக்கு வேற விவகாரம் போறதோ அதெல்லாம் வேண்டாம். இனிமேல அந்த கவலை வேண்டாம். அப்படின்னு சொல்றதுக்காக இதுவரைக்கும் கிரியா காரக பல இந்த செயலை செய்து இதனால் இப்படி அனுஷ்டானம் பண்ணி இதனால் இந்த பலத்தை அடையவேன் என்று சொல்லக்கூடியதான வேதபாகம் முடிந்தது. அதற்கு மேல் உண்மையான தத்துவம் என்ன என்று சொல்லக்கூடியதான வேதபாகம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு. கிரியா காரக பல வேத உபவர்தேன சவேகமே வாஜ்விதீயம் ஆத்மை வேதம் சர்வம் இத்தியவாதிவாக்கிய ஜனித ஜனிதத்து பாகக பிரத்ய அனுபவத்தே. இப்ப வேற ஏற்படக்கூடியதான உபநிடத்துல சொல்லக்கூடியதான பாகம் எப்படி இருக்கு? சத்யேகமேவ அத்விதீயம் பிரம்மா. இங்க உபநிடத்து என்பது இருக்கக்கூடியது ஒரே ஒரு தத்துவம் தான், சத்து. ஏகம் சத் விப்ராபகுதா வதந்தி, இருக்கக்கூடியதான தத்துவம் உண்மை ஒன்னதான். அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த ஆப்பிள் வாங்கி கொடுங்கிறது குழந்தை இல்ல, இல்ல வாத்து வாங்கி கொடுக்கறதுங்கிறது எல்லாம் பெலூன் தான். அதுக்குள்ள எல்லாம் காத்து தான் இருக்கு. ஆனா அவன் எப்படி அதை ஷேப் பண்ணிருக்கானோ, அந்த பேரை வச்சு எப்படி நாம கூப்பிட்டு இருக்கோமோ அதே விதமாகத்தான் இருக்கக்கூடியதான பொருள் ஒன்றாக இருக்கும்போது நாம் தனித்தனியாக தனித்தனியாக காணப்படுவதெல்லாம் கடைசியில ரெடியூஸ் ஒன் யூனிட். அந்த யூனிட் என்ன? பிரம்மம். அதைத்தான் சொல்றதா? அதனால நான் வேற, நீங்க வேற, அவன் வேற, அவள் வேற, இந்த வித்தியாசமே வேண்டாம். இருக்கக்கூடியது என்ன? எல்லோரு இடத்துலயும் இருக்கக்கூடியது ஒரே ஆத்ம தத்துவம் தான், ஒரே பொருள் தான். அப்படின்னு அந்த ஞானம் வந்ததே இந்த டிஃபரன்ஸஸ் எல்லாம் கெட் ரிசால்வ் பை ஜென்சர். ஆனா நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டியது இல்ல, நீங்க வேண்டியது அந்த அறிவு தான். அப்ப தவிர கர்ம விதி பிரத்யா இது வேதனா கர்த்திரு போக்திரு சுவாவ விஜயானவத தஞ்சரித கர்மபல ராகத்வேஷாது தோஷ விதத்த தோஷ பதஸ்த கர்ம விதானா. அப்ப ஏன் சார் வேதத்துல அது பண்ணுங்க இது பண்ணுங்க காலங்க சந்திராந்தனம் பண்ணுங்கிறது பூஜை பண்ணுங்கிறது இது பண்ணல என்ன தப்புங்கிறது? லோகத்துல இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மனுஷன் கஷ்டப்படுறதெல்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தாண்டோண்டுத்தனமா இருந்தாமே அப்படின்னு அது வர. யாருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? இந்த நிபந்தனைகள்லாம் இன்னும் அவித்யாதி தோஷம் இருக்கிற வாழ்க்கை, அவித்யாதி தோஷம் போய் சர்வதா சர்வகாலமும் பகவானே நான் என்கிற நினைப்பு வந்தவனுக்கு, அந்த ஆத்ம தத்துவத்தை பார்க்க அறிந்தவனுக்கு இவைகள்லாம் ஒண்ணுமில்ல. அது வரைக்கும் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். குழந்தை சைக்கிள்ல ஆரம்பிச்சிருக்காங்க போகிறதுக்காக, அவனை நேரம் உட்காரு, இப்படி பார்க்காத, அப்படி பார்க்காத, வேடிக்கை பார்க்காத அடிக்கிறான். பின்னால அவனுக்கு கேரியர்ல அதை கட்ட இதை கட்ட டயரை போட்டு கட்டுறான், இழுக்கிறான், எல்லாம் போறான், பத்திரமா போ. லேனை கிராஸ் பண்ணாத, லேனை கிராஸ் பண்ணா லேம் ஆயிடுவேன் என்ன என்பதான் வித்தியாசமா. இப்படி எல்லாம் என்னென்னமோ சொல்றான். விவகாரங்கள்லாம் நன்னாதான் இருக்கு. ஆனா இவனே கொஞ்ச நாள் ஆன பிறகு நன்னா சைக்கிள் வந்த பிறகு ஹேண்டில் பாரே பிடிச்சிக்காம போயிட்டு இருக்கானே என்ன சார்? இன்னும் அவனுக்கு ஒரு ரூல வெட்டி இது வேண்டியது இல்ல, நினைச்சிருந்தான் எல்லாரும் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். அவன் போறதுல இருக்கிறவன் பிராணனுக்குதான் ஆபத்தா இருக்கு. விவகாரம் முழுக்கவே செலவுதுன்னா அப்படி ஆரம்ப நிலையில சில டிசிப்ளின் வேற. அது பார்த்த பிறகு வந்த பிறகு அவர்களையே முடிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. இதனிடம் திருங்கிற ஆத்ம தத்துவத்தை நாம் அறிந்த பிறகு இவர்கள் அப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கே, தியானம் பண்ணணும், தேவ பூஜை பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு இருக்கே. அந்த படம் வேணுங்கிற நினைப்பு யாருக்கு இருக்கோ, யாருடைய வேஷ்டி அழுக்கா இருக்கோ அவ அத்தனையை தவிர்க்கிறோம். அதுக்காக இல்ல புத்தம் புதுதாக இருக்கு, அதை தோசத்தான் கட்டிடறேன். இந்த மடி இதுன்னு சில பேர்ல புதுசா வேட்டியா புதுசா கட்டப்பட்டேன். அவர் புதுசாக கட்டாலும் தோத்து கட்டப்படாது. இப்படி எல்லாம் இந்த ரூல் சென்டர் சொல்லிட்டு அது யாருக்கு நினைக்கிறாளோ அப்படிப்பட்டதான மனசுல சந்தோஷம் இருக்கோ அவளுக்கு அதை வந்தது. சர்வந்திரமான பார்க்க தெரிந்த பிறகு இவர்கள் வேண்டியது. கர்மகாண்டத்தில் சொன்ன பாகங்கள் வேறு, இங்கே கலக்கூடிய வேற பாகங்கள் கர்த்திரு போக்திரு சுவாவ விஞ்ஞான தஜ்ஜனித கர்ம பலராக நான் இதை செய்வேன், இதை செய்தனால் எனக்கு இந்த பலம் தரும், அந்த பலத்தை நான் எதிர்பார்க்கிறேன், எனக்குடையதான் நினைப்ப இருக்கிறவனுக்கு அந்த கர்மாக்கெல்லாம் பண்ண வேண்டியதான், அவனுக்கு தான் கர்ம விதானார். அதிகத சகல வேதார்த்திய வேதத்தினுடைய முழுமையான அர்த்தம் இன்னது என்று முழுமையாக அறிந்தவருக்கு கர்ம விதானாது அத்வைத ஞானவத கர்மா இது என்னத்தார் வேதம்லாம் முன்ப முடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் உபநிஷத்து லாஸ்ட்ல சொல்லி, லாஸ்ட் உபநிஷத்து என்ன இருக்கும் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுன்ற பிறகு தானே இதை தெரிஞ்சு கொடுங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி அவனுக்கு தான் ஆத்ம ஞானம் நீங்க இல்ல அப்படின்னு சொன்னா இல்ல சாமி அப்படி இல்ல. கர்ம அதிகிருத விஷயத்த கர்த்திரு போக்திராதி ஞானத்திய சுவாபாவிகத்தி ஏகமே வாஜதீயம் ஆத்மே வேதம் சர்வம் இத்தனேன உபமத்திதாது. இது ரெண்டும் தனித்தனி டிஃபரெண்ட் லெவல். அந்த லெவல்ல நானெல்லாம் போறப்ப கொண்டேற்றாங்க போகப்படாது. மினிஸ்டர் சார் வருது அவருக்கெல்லாம் தெரிவு இல்லை, அவர்களுக்கு எப்படி இது இல்லை போலீஸ் சாரால் நீதி இல்லை நீதிட்டு அவர் சார் பண்ணாரு. அப்ப இவர்களுக்கு யாருக்கு சொல்லியிருக்கு நீங்க ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்காக சில ரூல்ஸ் போடும். அந்த இடத்துல இருக்க ஆக்சிடென்ட் ஆகாத மிஸ்டே ஆகாத அளவுக்கு நான் பண்ணியாச்சு, அதனால வேகமா போறதுக்காக வழியா வச்சிருக்கேன். அதே விஷயமா வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் வருமோ நினைக்கிற காலத்துல நேரா போகும்போது சொல்றதுக்காக கேட்க மாட்டாங்க. இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு வாழ்க்கையில் நிறைய போயிருக்கிறதுக்காக வராம இருக்கிறதுக்காக இனிதான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் வராதுங்கிற அபிப்பிராயம் வந்தா இருக்கும். அதனால இவனுக்கு அந்த ரூல் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை. இவனுக்கு எப்படி வந்திருக்கு ஆக்சிடென்ட் எப்ப வரும்?
பிரமாதம் அனவசாரதா. சம்ஸ்கிருதத்துல பிரமாதம்ங்கிற அர்த்தத்துக்கு பதத்துக்கு என்ன அர்த்தம்? தமிழ்ல பிரமாதம்னு சொன்னேன்னா வேற பிரமாதம், மோசமா போயிட்டு. சம்ஸ்கிருதத்துல பிரமாதம்னா இன்அட்டென்டிவ்னஸ், அட்டென்டிவாக இல்லாம இருக்கிறது தான் பிரமாதம். பிரமாதம்னு ஆக்சிடென்ட் ஆகி கையும் கலம் உடையிறது, அது ஆக்சிடென்ட் இல்லை சம்ஸ்கிருதத்துல. சம்ஸ்கிருதத்துல பிரமாதம்னு என்ன அர்த்தம்? எந்த பரம்பொருளை பார்க்கிறோமோ அந்த பரம்பொருளை மறக்கிறது பிரமாதம். அதனால சம்ஸ்கிருதத்துல பதங்கிறது வேற. விபதோ நைவ விபத, சம்பதோ நைவ சம்பத, விபத் விஸ்மரணம் விஷ்ணோ சம்பன் நாராயணம். புராணம் சொல்லுகிறார்கள் விபத்து விபத்து ஆக்சிடென்ட் என்ன அனுப்புங்கள், ரோட்ல நடக்கிறது ஆக்சிடென்ட் இல்ல, ஏன் அது இந்த லைஃபத்தான் போக்குது. அதனால ஒண்ணும் பெரிய போனது ஒண்ணும் இல்லை. சம்பதோ நைவ சம்பதோ, காசு நிறைய வந்திருந்தா சம்பத்து வந்திருக்கு. ஒரு கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு திருப்தி வேண்டும், பக்கத்தாத்துல அவனுக்கு ரெண்டு கோடி இருக்கேன். அதனால உங்களுக்கு திருப்தி வராது, அது சம்பத்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா உபத்துனா என்னது, சம்பத்துனா என்னங்க? விபத் விஸ்மரணம் விஷ்ணோ, பகவான மறந்துட்டேன் பார்த்தா, அதான் விபத்து. என்ன அவரை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் எப்படி வர வைக்கிறேன்?